إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين صدق الله العلي العظيم الله من الذي يارغله أن بجاهو درغله الله ويبيند تقوى سيده அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் முஸ்லீம்களாக முஃமீன்களாக வாழ வைத்திருக்கிறான். எப்படி அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ வைத்தானோ, இதே போன்றே அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் ஒரு சாராரை, ஒரு பகுதியினரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாற்று மதத்தை சார்ந்த மக்களாக வாழ வைத்திருக்கிறான். இரண்டு பாதைகளையும் நாங்கள் தான் காண்பித்துக் கொடுத்திருக்கிறோம். குர்ஆன் இதை பற்றி மிக தெளிவாக பேசுகிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீனில் யாருக்கு நிர்பந்தம் கிடையாது. ஆனாலும் உண்மையான மார்க்கம், அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான், அதில் மாற்று கருத்துக்கிடம் கிடையாது. ஆனாலும் இந்த உலகத்தில் இரண்டு வகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை குர்ஆன் மிக தெளிவாக அழகாக கோடிட்டு காட்டுகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை பற்றி குர்ஆன் மார்க்கம் என்ன சொல்லுகிறது. எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எல்லாம் ஒரு இலங்கை என்று சொல்லக்கூடிய இந்த திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை பற்றி சொல்லுவதாக இருந்தால், இந்த நாட்டினுடைய இயற்கை, இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய தன்மைகள், இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உரிமைகள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டே போகலாம். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு நியமத்தை தான் இந்த நாட்டில் எங்களை ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ வைத்திருக்கிறான். ஒரு பெரும்பான்மை சமூகத்துடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் அதனை நான் நியமத்தை என்று குறிப்பிட்டேன் என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட கால வாழ்க்கையில் அவர் சிறுபான்மையாகத்தான் இருந்திருக்கிறார். அவருக்கு மெஜாரிட்டி இருக்க இல்லை. அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுல ஒரு 13 வருடங்கள் ஒரு சிறுபான்மை என்றால் அவர்களுடைய வாய்ஸுக்கு எந்த சத்தம், அவருடைய சத்தத்துக்கு எந்த விதமான வலிவும் இருக்க இல்லை. அது சத்தம் வச்சாலும் அதை யாரும் கேட்க போறதும் இல்லை. உரிமைகள் என்று சொல்லி எதுவுமே அவர்களுக்கு இருக்க இல்லை. அதுக்கு பிறகு மதீனாவுல 10 வருஷம் வாழ்ந்தார்கள். மதீனாவுடைய 10 வருட வாழ்க்கையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போன்று நாங்கள் எப்படி வாழ்கின்றோமோ, பலதரப்பட்ட மக்கள், பௌத்தர்கள், ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பல இனத்தை சார்ந்த மக்களுடன் நாங்கள் சேர்ந்து கலந்து வாழ்வது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி 10 வருஷமும் அப்படித்தான் இருந்தது. மதீனா முனவ்வராவுல பனோ யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், முஃமீன்கள் அதாவது முஷ்ரிகீன்கள் இருந்தார்கள், முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். இப்படியாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட அரபிய தீபகற்பத்தில் மாத்திரம் 18 வகையான மக்கள் இருந்தார்கள், 18 வகையான கோட்பாடுகள், 18 வகையான சூரியனை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரரே பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள். இந்த பலதரப்பட்ட மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் குர்ஆனும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் வழிகாட்டுகிறது இந்த மக்களுடன் நீங்க எப்படி வாழ வேண்டும், இந்த மக்களுடன் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ், ஒதுங்கி வாழக்கூடாது, சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஒதுங்கி போறது இல்ல, ஐசோலேஷன் இல்ல, நீங்க சேர வேண்டும், அவருடன் ஒன்றாக இருக்க வேண்டும், இருந்துதான் உங்களை பத்தி நீங்க சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரனை பெரியாரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எப்படி திரும்ப வழங்கப்படுத்துகிறான். மக்கா முக்கர்ரமாவுடைய 13 வருடம், அதுக்கு பிறகு மதீனா முனவ்வராவுடைய ஆரம்ப 6 வருடம். இந்த ஆரம்ப 6 வருடத்துல அன்புக்குரிய சகோதரனை பெரியாரே, 6வது வருடம் தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கையை பத்தி இன்றைக்கு பெரும்பெரும் யூனிவர்சிட்டிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் எப்படி போட வேண்டும், தன்னை மதிக்காத, தன்னை உதாசீனம் செய்யக்கூடிய, தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகத்துடன் போய் நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட போறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும், எதை விட்டுக் கொடுக்க வேண்டும் சுபஹானல்லாஹ் என்பதற்கு அந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய உடன்படிக்கையை தான் இன்றைக்கு உலகத்தில் ரோல் மாடலாக எடுத்திருக்கிறாங்க. அது இன்றைக்கு மேற்கத்திய உலகத்தில் அது கற்பிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு தனிக்கட்ட ஒரு 3 மாச ஒரு கோர்ஸ் இருக்குது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது ஹிஜ்ரி 6 என்றால் மதீனாவுடைய மக்காவுடைய 13 வருஷம், அதுக்கு பிறகு இங்கு 6 வருஷம், கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 18 வருடம், 23 வருட கால வாழ்க்கையில ஹதரத் ரசூலுல்லாஹி 23 வருட கால வாழ்க்கையில 19வது வருடத்துல ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது. இந்த உடன்படிக்கை நடக்கிற வரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களுக்கும் ஃப்ரீடம் இருக்க இல்லை. ஒரு வகையான நெருக்கடியில தான் வாழ்ந்தார்கள். யாருடனும் சேர முடியாது, அனைவருமே ஒதுக்கி வைக்கிறாங்க, அனைவரும் சேர்க்கிறாங்க இல்ல ஒதுக்குறாங்க. அவர்களுடைய வியாபாரம் செய்ய மாட்டாங்க, கொடுக்கல் வாங்கல் செய்ய மாட்டாங்க, மதீனாவுக்கு மக்காவுக்கு வெளியே போக முடியாது, அது போவதாக இருந்தால் அது பெரிய பிரச்சனை, வியாபாரங்கள் செய்ய முடியாது. இப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ளதான் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில அந்த அக்ரிமெண்ட்ல ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைன் பண்றாங்க. அது எல்லத்தையுமே விட்டு கொடுத்தாங்க, எல்லத்தையும் விட்டு கொடுத்தாங்க. அந்த உட்ட கொடுத்து சைன் பண்ற சந்தர்ப்பத்தில் தான் குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபியே நாயகமே நாங்கள் உங்களுக்கு ஒரு பகிரங்கமான வெற்றியை தந்து விட்டோம் என்பதாக. இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கு பிறகு ஒரு நபி இருப்பதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உமருக்கு ஒரு ஆத்திரம் வருகிறது. அவங்க கேட்கிறாங்க, அவ ஃபத்ஹுன் ஹாதா, இதுவும் ஒரு வெற்றி தானா, எல்லத்தையும் விட்டு கொடுத்துட்டோம், எங்களை கொண்டும் வாணம், அதுல உள்ளதெல்லாம் இப்ப பேசப்பட இந்த ஜும்மா இடம் கொடுக்க மாட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் விட்டு கொடுத்து அந்த மக்களுடைய உள்ளத்தை எடுத்துக்கொண்டாங்க, கையில எல்லத்தையும் விட்டு கொடுத்தாங்க, மக்களுடைய உள்ளம் கைக்குள்ள வந்துட்டது. இவர் ஒரு பிரேத்தத்தனம் உடையவர் அல்ல, இவர் எதுக்கு இங்க வந்தில்ல, இவருடைய விஷன் வேற, நாங்க நினைச்சது போல இல்ல இவர் என்று சொல்லி மக்களுடைய உள்ளத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டாங்க.
மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இந்த அக்ரிமெண்ட்ல, இந்த சஃபர், இந்த பிரயாணத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹோட இருந்தது சுமார் 1400 சஹாபாக்கள் மாத்திரம். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், 19 வருஷத்துடைய உழைப்பு, 19 வருஷமாக முயற்சி செய்யறாங்க, ஆனா இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய தொகையை பார்த்தா அது 1400 என்று சொன்னா, அதுல இன்னும் ஒரு கணக்கை சேர்த்து சொல்வோம் பெண்களையும், அப்ப எல்லாம் சேர்த்தாலும் ஒரு 2000 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுகிறது, அதுக்கு பிறகு தான் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. மாற்று மதத்தை சார்ந்த அந்த அன்பு சகோதரர்களோட கலந்து பேசுவதற்கு, கலந்திருப்பதற்கு, ஒன்றாக பழகுவதற்கு, ஒன்றாக இருப்பதற்கு, ஒன்றாக சாப்பிடுவதற்கு, ஒன்றாக இருந்து வியாபாரம் செய்வதற்கு, அன்புக்குரிய சகோதரே, அந்த கடைசி 3 வருட காலத்தில் 100,000 மேற்பட்ட மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, நபியே நாயகமே, நாங்கள் உங்களுக்கு ஒரு பகிரங்கமான வெற்றியை தந்துவிட்டோம், அந்த வெற்றியின் பரக்கத்தை எப்படி தெரியுமா, உங்களோட பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னித்து விட்டோம். நபிக்கு பாவம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், பாவம் இல்ல, மஸூம். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியாக இருந்தும் அதே சூறாவில் கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வெற்றியை கொண்டு, இந்த ஹுதைபியாவுடைய அக்ரிமெண்டுடைய பரக்கத்தை கொண்டு முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்களுக்கு சுவர்க்கமும் கிடைக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனின் ஊடாக மிக தெளிவாக சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம் தான் இந்த மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடன் நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த காலத்தில் இந்த குளோபலைசேஷன், உலகமயப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த கன்செப்டுக்கு கீழே பார்த்தா, அது நாட்டை கடந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட், இந்த சோசியல் மீடியாவின் ஊடாக அதுல இன்னும் ஒரு பகுதி. இப்படியாக சொல்ல போனா, பல லட்சக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான மாற்று மதத்தை சார்ந்த நண்பர்களுடன் நாங்கள் பழகிக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், எனக்கு அல்லா எத்தனையோ நண்பர்களை தந்திருக்கிறான், எத்தனையோ சகோதரர்களை தந்திருக்கிறான். நான் படித்த ஸ்கூல்ல நான் ஒரு முஸ்லீம் தான் என்ற கிளாஸ்ல இருந்தேன். என்ன சூழ இருந்த முழு பேருமே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், வெரி ஸ்ட்ராங், நாங்கள் எங்களோட உறவு ரொம்ப நெருக்கமானது. நான் படித்த யூனிவர்சிட்டியில, எந்த ஃபேக்கல்டியில, எந்த பெஞ்சில இருந்த 300 பேர்ல 5 பேர் தான் முஸ்லீம்கள், மற்றெல்லாரும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் நல்லவர்கள், அவர்களுடைய இருந்தவங்க சொல்லுவாங்க அவர்கள் நல்லவர்கள். இந்த 5 முஸ்லீமை பார்த்து சொல்லுவாங்க, அந்த 295 பேர் பலன் சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் நல்லவர்கள், ஆனா உங்களை போல மற்றவர்கள் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாமே, இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தான், நாங்க பிரிந்து ஐசோலேஷன், அதாவது கலந்து போகாமல், நாங்க கலந்திருக்காமல் எல்லத்திலுமே பிரிஞ்சு வந்துட்டோம். பாடசாலைகள் பிரிந்து, எங்களை கலாச்சார பண்பாடுகள் ரீதியாக நாங்கள் பிரிந்து, எங்களுக்குள்ள பிரிவினை, அரசியல் ரீதியாக பிரிவினை, இப்படியாக பிரிந்து பிரிந்து பிரிந்து, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை இஸ்லாத்தை அவங்களுக்கு சொல்றதுக்கு இருந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் இழந்துட்டோம். இப்ப இந்த இஸ்லாத்தை போய் அவங்களுக்கு சொல்ல முடியாது. உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம், என்னோட இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு இந்த இஸ்லாத்தை பத்தி நான் சொல்லி இருக்கிறேனா, நான் யாரு, என்ன நம்பிக்கை என்ன, என்ன தீன் என்ன, நான் ஏன் தொழப்போறேன், நான் ஏன் ஜகாத்து கொடுக்கிறேன், நான் ஏன் ஹஜ் செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த பெண்ணை நிக்காக செய்ய முடியாது, எனக்கு இந்த பெண்ணை நிக்காக செய்யலாம். சுபஹானல்லாஹ், ஒருவர் மௌத்தாகிவிட்டா அவருடைய அனந்தர சொத்து இப்படித்தான் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தில் ஆண் பெண் கலப்படம் கூடாது, இஸ்லாத்தில் வட்டி எடுப்பது கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமே, எங்களோட சேர்ந்து வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு இதெல்லாத்திலுமே சந்தேகம் இருக்குது. ஏன் இவங்க வட்டி வாங்குறாங்க இல்ல, இவங்க ஏன் ஆண்கள் பெண்கள் கலந்து இருக்கிறாங்க இல்ல, எங்களை வணக்கத்தலங்களுக்கு வந்தா அவங்க சொல்றாங்க அது பௌத்த விகாரையாக இருக்கலாம், இந்துக்களுடைய கோயிலாக இருக்கலாம், கிறிஸ்தவுடைய தேவாலயங்களாக இருக்கலாம், அங்கெல்லாம் போய் பார்த்தால் ஆண்களும் பெண்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா உங்களோட பள்ளி வாசல்ல ஏன் பெண்களை எடுக்கிறீங்க இல்ல, ஏன் பெண்களை ஒதுக்கி வைக்கிறீங்க, அவர்கள் அவர்கள் உங்களை விட அந்தஸ்தில குறைந்தவர்களா? அன்புக்குரிய சகோதரனே பெரியாரே, இப்படிப்பட்ட பல நூறு சந்தேகங்களை அவங்களோட தலைக்குள்ள அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னோட பொறுப்பு என்ன, என்னோட கடமை என்ன? முதலாவது நான் சொல்றேன் அன்புக்குரியவர்களே சகோதரே, தொழுக எப்படி கடமையோ, நோம்பு பிடிக்கிறது எப்படி கடமையோ, இன்றைக்கு ஆபீஸ் நாள், இங்க வந்திருக்கிற அனைவரும் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க, பொறுப்புள்ளவங்க, பெரிய பொறுப்புகளை சுமந்திருக்கிறவங்க, இன்றைக்கு ஜும்மாவுக்கு போறது கடமை, நான் ஜும்மா தொழோணம் என்று சொல்லித்தான் நீங்க எல்லாரும் பள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. இது எப்படி கடமையோ அன்புக்குரிய சகோதரனை தெரியாதே, மாற்று மதத்தை சார்ந்த மக்களை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறது உங்களோட பொறுப்பு இல்ல, அது எந்த பொறுப்பும் இல்ல. அவன் களிமா சொல்லோணம், அவர் தீனுக்குள்ள வரோணம், அவர் முஸ்லீமாகோணம், அவருடைய பேரை மாத்தோணம், அது ஏந்த உங்களோட பொறுப்பல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது என்ன கடமை இல்ல, இது யாருக்கும் கடமை இல்ல. நபியே நாயகமே, நீங்க யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கிறது இல்ல வாப்பா, உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கலாது, நாங்க யாரையுமே நிர்பந்திக்க மாட்டோம். இந்த தீன்ல நிர்பந்தம் கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது, நீ வந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்க என்ன சொல்ல மாட்டோம், யாரையும் நிர்பந்திக்க மாட்டோம். என்னோட அகலா, என்னோட பண்பு, என்னோட குணம் அது இல்ல. எங்கள்கிட்ட வந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் அன்பாக சொல்றேன், இது நாங்க எந்த அளவுக்கு மார்க்கத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு, இந்த வீட்டுல எலக்ட்ரிசிட்டி பில் இன்னும் கட்ட இல்ல, அதனால எனக்கு ரெட் நோட்டீஸ் வந்திருக்குது, எனக்கு ஏதும் உதவி செய்யுங்கன்னு கேட்டா, யார்கிட்ட போய் உதவி கேட்கிறாரோ அவர் எந்த ஒரு தரையக்காவை சேர்ந்தவர் அல்லது எந்த ஒரு ஜமாத்தை சார்ந்தவர் என்றா அவர் கேட்கிறார் என்ன தெரியுமா, ஒரு மூணு நாள் போமா, அந்த கந்திரிக்கு வாரீங்களா, என்னோட பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வாரீங்களா. உதவி கேட்டு வந்தவனையும் தஸ்கீல் பண்றதுக்கு ஜமாத்துக்கு தான், தரையக்காவுக்கு அமைப்புகளுக்கு உதவி கேட்டு வந்தவன் அவனுக்கு உதவி செய். இது கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு, மிஷனரி நாங்க செய்ய மாட்டோம். எனக்கு தொடர்ந்து உதவி கேட்டா அவனுக்கு நான் வேறொரு சந்தோஷம் கொடுக்க மாட்டேன். இந்த நாட்டில் அப்படித்தான் நாங்க வாழ வேண்டும். ஒரு பௌத்த சகோதரர் பள்ளிக்கு வந்து உதவி கேட்கிறாரா, அவருக்கு நாங்க இஸ்லாத்தை திணிக்க மாட்டோம், நாங்கள் அவருக்கு இஸ்லாத்த அகலாக்க கொண்டு காட்டுவோம், இஸ்லாத்த பண்பை கொண்டு காட்டுவோம். இஸ்லாம் இப்படிப்பட்டது, நீங்க இஸ்லாத்துக்கு வாரது வராம இருக்கிறது அது உங்களோட கையிலே இல்ல, அது எந்த கையிலே இல்ல, அது என்னையும் உன்னையும் படைச்ச ரப்புடைய கையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் அவனுக்கு உதவி செய்வதைத்தான் இந்த பொறுப்பு, அந்த கடமையைத்தான் நான் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள். இஸ்லாத்தை நாங்கள் தவறாக புரிந்திருக்கிறோம் என்று சொன்னா ஆக கூடுதலாக தவறாக புரிஞ்சவர்கள் முஸ்லீம்கள் தான். இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி தொழுக கடமையோ, ஹஜ் கடமையோ, நோன்பு கடமையோ, இதே போல இஸ்லாத்த மற்ற மக்களுக்கு சொல்லுவதும் கடமை. அதுக்கு யாரும் பத்துவா தர தேவையில்லை, அதுக்கு யாருக்கே மஷூரா கேட்க தேவையில்லை, அது கடமை சொல்றது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் அராஃப்ல மிக தெளிவாக தெளிவுபடுத்துறான், அல்லாஹ் ஒரு நபிக்கு சொன்னான், இந்த கூட்டத்தை நான் அழிக்க போகிறேன். ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அதாபு வந்து விட்டது, நாளைக்கு வரும் நாளைக்கு வரும், அதாபுக்குரிய மக்களாக மாறிவிட்டாங்க. அந்த அதாபுக்குரியவர்கள் என்று சொல்லி வஹி வந்ததற்கு பிறகும் அந்த நபி என்ன தெரியுமா செய்தாரு, அந்த மக்களுக்கிடத்தில் போய் தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார், மார்க்க பிரச்சாரம் செய்கிறார், அவருடைய டியூட்டி அவர் செய்கிறார். அங்கிருந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க தானே சொன்னீங்க அதாவது வரப்போகுது, இவங்கள் அல்லாஹ் அழிக்க போறான், தண்டனை வரப்போகுது என்று நீங்க தானே சொன்னீங்க. ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அழிக்க முடிவு செஞ்சதுக்கு பிறகு நீங்க போய் எதுக்கு வாப்ப தாவத்தை கொடுக்கிறீங்க, நீங்க எதுக்கு வாப்ப போய் மார்க்கத்தை சொல்ல போறீங்க, அவர்களுக்கு அழிவு தானே வரப்போகுது. அந்த நபி என்ன தெரியுமா சொன்னாரு, ரெண்டு விஷயம் சொன்னார். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவாரா, குர்ஆனை கொஞ்சம் படிங்கோ. அவர் சொன்னார், நாளைக்கு அல்லாவிடத்துல போய் அல்லாஹ் ஏந்த கடமையை நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லணும். ஏந்த கடமைன்னா தொழுகிறது கடமை, நோபு சொல் பிடிக்கிறது கடமை என்பது போல அவனுக்கு மார்க்கத்தை சொல்றது ஏந்த கடமை. அல்லாஹ்விடத்தில் போய் நாளைக்கு நான் சொல்லிடணும், யா அல்லாஹ் உன்னுடைய அதாபு அந்த மக்களை வந்து சோதி பிடிப்பதற்கு முன்னால ஏந்த கடமையை நான் செஞ்சிட்டேன் என்றத நான் தெளிவாக சொல்ல வேண்டும். இரண்டாவது சொன்னாரு, அல்லஹும் எத்தகோன், அந்த ரெண்டு நாளைக்குள்ள அந்த அதாபு வாரத்துக்கு முன்னால அவர்கள் தௌபா செய்து அவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டா அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். போய் தாவத்து குடும்பம் அனுப்பி வைக்கிறான் யாரு, நான் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது. குர்ஆன் அவனை பற்றி சொல்லுகிறது, ஷாத்தான் கூட ஒரு நாளும் சொல்ல இல்லை, நான் தான் ரப்பு என்று சொல்லி. ஆனா அவன் சொன்னான், பிரான் சொன்னான், உங்களுடைய மிகப்பெரிய கடவுள் என்பதாக, உங்களை பராமரிக்கக்கூடியவன் நான் என்பதாக அந்த சொன்னான். அப்படிப்பட்ட பிரானிடத்துல அல்லாஹ் மூசாவை அனுப்புகிறான். ஆனா அல்லாவுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த பிரானுக்கு ஹிதாயத்து கிடையாது, இவன் அநியாயமாக இவன் அழிக்கப்பட இருப்பவன், இவனுடைய மொழியை நான் பாதுகாப்பேன், இவனுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன் கியாமத்து வரைக்கும், மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, சகோதரரே, இன்றைக்கும் சொல்றாங்க அவனோட உடம்பு செத்து போக இல்ல, அது டீப் கோமாவில் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், உன் உடம்பை நான் பாதுகாப்பேன். அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான், நகம் வெட்டப்படுகிறது, கால கையில புண் வந்தா வைத்தியம் செய்யப்படுகிறது, தண்ணீர்ல தாண்டு தான் உயிரே, அவனுக்கு கோமா வந்திருக்குது என்று சொல்லி எல்லாம் இன்றைக்குள்ள ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி போனாலும் பிரச்சனை கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, உன் உடம்பை நான் பாதுகாப்பேன். அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த பிரானிடத்தில் அல்லாஹ் போகும் பொழுது அந்த மூசாவை பார்த்து சொல்றான், என்ன தெரியுமா, அவன் படிப்பினை பெற போதும், அவனுக்கு நேர்வழி கிடைக்க போதும், அது சாத்திய கூறு இருக்கிறது, நீங்க போய் அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுங்க. யாரு சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய கடமை என்ன தெரியுமா, எங்களோட வாழக்கூடிய, ஏண்டா அவனுக்கு நோய் வந்தா அவனை சென்று சாதிக்க போகின்றோம், அவருடைய பிள்ளைகளுக்கு நோய் வந்தா வைத்தியசாலைக்கு குடும்பத்தோட போய் பார்த்து விட்டு தேவையான உதவி எல்லாம் செய்துவிட்டு வருகிறோம். அவருடைய ஊருக்கு வெள்ளம் வந்தா ஏண்ட கூட்டாளி, ஏண்ட ஆபீஸ்ல வேலை செய்தவரு, ஏண்ட பெட்ல படித்தவரு, எனக்கு மிக நெருக்கமானவரு, ஆனா மாற்றுவதத்தை சார்ந்தவரு, அவருக்கு ஒரு துனியாவுல இந்த உலகத்துல ஒரு வெள்ளத்தால, ஒரு நெருப்பால, ஒரு சுனாமியால, ஒரு நோயால ஒரு கஷ்டம் வந்தா நாங்க எல்லாரும் கண்ணால கண்ணீர் கொட்டுறோம், நாங்க எல்லாரும் அவதிப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாளைக்கு அவன் நரகத்துக்கு போறான் என்ன சொல்லுவது, என்ன சொல்லுவது, எந்த கூட்டாளிக்கு இந்த ஒன்று நடந்தா அது என்னால பொறுக்க முடியாது, அது எல்லாத்தையும் கொடுக்க தயார். இப்ப நல்லகையா வச்சுக்கொள்ளுங்க, எங்களுடைய நயவஞ்சகத்தனமான எனது முனாஃபித்தனமான அந்த உறவை பற்றி ஞாபகத்திற்குக் கொள்ளுங்கள். குறைஞ்சபட்சம் அவனுக்காக வேண்டி ரெண்ட காத்து தொழுவது, அவனுக்காக வேண்டி துஆ கேட்பது, மார்க்கத்தை சொல்லுவது, இது எங்களுடைய மிகப்பெரிய கடமை பொறுப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகிறான், அல்லாஹ் ஒரு நாளும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அனில்லதீன லம் யுகாதிலூக்கும் பித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன்தபர்ரூஹும், இந்த மாற்றுவதத்தை சார்ந்தவர்கள் உங்களிடம் யுத்தம் செய்யாமல், உங்களுடன் நேராக வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகாமல், உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்காமல், உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே அனுப்பாமல், உங்களை அமைதியாக அழகாக உங்களுடைய ஊருகளை வாழ வைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கக்கூடாது, அவருடன் சேர்ந்து வாழக்கூடாது என்று சொல்லி மார்க்கம் அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் தடை செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், சேர்ந்து வாழு, இருந்து வாழு, ஹராம்களால் பேணி வாழுங்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மிக பணிவாக சொல்லுகிறேன், இந்த நாட்டில வாழக்கூடிய எங்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய கடமை என்ன தெரியுமா, இந்த அழகான தீனை அழகான வடிவத்தில் தெளிவான விதத்தில் மாற்று மதத்தை சார்ந்த மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் 1200-1400 வருடங்கள் வாழுகிறோம் என்று சொல்லி நெஞ்ச தட்டி சொல்லுகிறோம், நெஞ்ச தட்டி சொல்லுகிறோம். இந்த ஹுத்பாவை நான் ஓத காரணம் என்ன தெரியுமா, மருதான ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ மக்கள் ட்ரெயின்ல வந்து இறங்கி வேலைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் ஒரு கூட்டம் போற ட்ரெயின்ல ஏறதுக்கு போறாங்க, அவங்கள்ட்ட ஒரு மைக்கை நீட்டி கேட்கிறாங்க, குரான் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி, குரான் என்னன்னு தெரியுமா, யாரு சரி ஒருத்தர் குரானுக்கு எகேன்ஸ்டா பேசிட்டா எங்க எல்லாருக்கும் மாத்திரம் வந்துடும், குழு தோதோனும், பதுவா செய்யணும், அறிஞ்சு போகணும் என்று சொல்ற குரல் எல்லாம் வந்துடும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த பாவ அப்பாவியாத ஒன்றும் தெரியாத மக்களிடத்தில் மைக்க நிறுத்தி குரான் என்னன்னு தெரியுமான்னு கேட்டா இந்த நாட்டில் 1000 வருடங்களாக வாழுகிறோம், அந்த மக்களுக்கு எங்க குரானை பத்தி கூட சொல்ல மறந்துட்டோம். குரான் என்ன தெரியாது, குரான் என்ன, அது முஸ்லீம் மக்களுடைய எங்களுக்கு இருக்கிற இதை போல அவர்களுடைய அந்த புத்தகம் அது. குரான் என்ன, அதற்கு படிக்க ஆசையாக இருக்குது, அதை எங்க படிக்கலாம். குரான் என்ன, உனக்கு என்ன வேணும் அதுல, அதை படிச்சோம் என்ற தேவையில்லை என்று அதை என்ற மார்க்கம் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, இன்னும் பெண்ண பிள்ளத்தில் கேட்டா குரான் என்னன்னு கேட்டா என்ன, அது சாப்பாடா, அது ஒரு வாகனமா, அது ஒரு பிராண்ட் சாமானா, சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மிக அன்பாக சொல்லுகிறேன், இந்த நாட்டுக்கு நாங்கள் செஞ்சாக பெரிய துரோகம் என்ன தெரியுமா, இந்த நாட்டில் வாழக்கூடிய 90% மக்களுக்கு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வராததல்ல, அவர்கள் தீனை ஏற்றுக்கொள்ளாததல்ல, அது அவர்களுடைய விருப்பம், ஆனா அவர்களுக்கு எங்களோட மார்க்கத்தை நாங்க சொல்ல இல்ல, எங்களோட தீனை நாங்க சொல்ல இல்ல, எங்களோட பிள்ளைய பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஸ்கூல் இருந்து, எங்களோட பிள்ளைகள் எல்லாம் டீச்சரை கும்பிடுவாங்க காலில் விழுந்து, ஆனா முஸ்லீம் பிள்ளைகள் வந்து கும்பிடுறாங்க இல்ல, அவர்களுக்கு ஒரு ஜாதி அரகன்ஸ், அவங்க ஒரு ஜாதி தலக்கணம் பிடிச்சவங்க என்று சொல்லித்தான் இந்த ஸ்கூல்கள் எங்களை பத்தி விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஏண்டா நாங்க அவங்களுக்கு பேசி எங்களோட மார்க்கத்தை சொல்ல இல்ல, நாங்க யாரையும் வணங்க மாட்டோம், நாங்க வணங்குறது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலைக்குரிய மாட்டோம் என்ற கோட்பாட்டை நாங்கள் சொல்லாதனால தான் இன்றைக்கு அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. ஏன் பாப்பா நாங்க கையை நிறுத்தினா உங்களோட பெண்கள் ஏன் கை தாராங்க, இல்ல என்ன காரணம், எங்களை வெல்கம் பண்ண மாட்டாங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய இஸ்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை, எங்களோட மார்க்கம் அவளுக்கு சொல்லப்படவில்லை. எனவே மிக அன்பாக சொல்லுகிறேன், ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப, அவரவர்களுடைய தகமைக்கு ஏற்ப, அவரவர்களுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்ப இந்த இஸ்லாத்தை மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுக்கு சொல்லி வைப்பது, சொல்லுவது, எத்தி வைப்பது எங்களுடைய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கு தந்தருவானாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, ஒரு முன்மாதிரியான முஸ்லீம் சமூகமாக எங்களை வாழ வைப்பாயாக, இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இதாயத்தை நசீபாக்கிடுவாயாக, எங்களை மன்னித்துக் கொள்வாயாக, மார்க்கத்தை சொல்லாத பாவத்தை எங்களுக்கு எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை யா அல்லாஹ், அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை யா அல்லாஹ், எங்களுடைய பள்ளிவாசலை எல்லாம் நாங்கள் அடைத்து விட்டோம் யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்லவைகளை கேட்பதற்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அடைத்துக் கொடுக்கவில்லை யா அல்லாஹ், எங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொறுத்தருள்வாயாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.